ان الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومثائل البحار وعدد قطر الامطار وعدد ورق الاشجار وعدد ما اظلم عليه الليل واشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا ارض ارضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களே சுயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு ஒசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய உலகம் என்பது பல வகையான பிரச்சினைகளுக்கும் சோதனைகளுக்கும் இடையிலேதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு எதிரான முஸ்லிம்களுக்கு எதிரான பல வகையான தாக்குதல்களும் பிரச்சினைகளும் உலகளாவிய ரீதியில் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வேறறுக்க வேண்டும் என்பதற்காக இராணுவ ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் பல வகையான படையெடுப்புகள் உலகத்திலே இன்று வேகமாக நடந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. இது போன்ற பிரச்சினைகள் உலகத்திலே தோன்றும் பொழுதெல்லாம் முஸ்லீம்கள் இஸ்லாம் இது போன்ற பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுதெல்லாம் முஸ்லீம்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கியாமத்துடைய நாள் நெருங்கி வந்துவிட்டது, உலகத்துடைய முடிவு நெருங்கி வந்துவிட்டது என்ற பேச்சும் எதிர்பார்ப்பும் முஸ்லீம்களுக்கு மத்தியில் மேலோங்க ஆரம்பிக்கிறது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிரான இஸ்லாத்திற்கு எதிரான இந்த பிரச்சினைகள் இமாம் மஹதி அவர்களுடைய வருகையின் மூலம் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பும் முஸ்லிம்களிடத்திலே காணப்படுகிறது. உண்மையில் உலகத்துடைய அனைத்து விவகாரங்களிலும் உலகத்துடைய பிரச்சினைகளிலும் நாடுகளுக்கிடையில் காணப்படக்கூடிய ராஜதந்திர உறவுகளுக்கிடையிலும் உலகத்திலே நடக்கக்கூடிய யுத்தங்கள், பிரச்சினைகள், அரசியல் மோதல்கள் இவைகள் அனைத்திலும் பாரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம்தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையாக கருதப்படுகிறது. ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காலம் எப்பொழுது வரும் என்று வருடத்தையும் மாதத்தையும் நாளையும் குறித்து சொல்லாவிட்டாலும் உலகத்திலே எப்படியான மாற்றங்கள் நடக்கும் பொழுது, எப்படியான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது, மோதல்கள் நடக்கும் பொழுது அவருடைய வருகை அமைந்திருக்கும் என்பதற்கான அடையாளங்களை ஹதீஸ்களிலே மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இமாம் இப்னு மாஜா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم يقتتل عند كنزكم ثلاثه كلهم ابن خليفه ثم لا يطير الى واحد منهم. النبي அவர்கள் சொன்னார்கள், அரபு நாட்டிலே காபாவுடைய புதையலை அடைந்து கொள்வதற்காக காபாவுடைய புதையல் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது மக்கா எங்கே அமைந்திருக்கிறதோ, காபா எந்த ஊரில் எந்த நாட்டில் அமைந்திருக்கிறதோ அந்த நாட்டுடைய ஆட்சியை பிடிப்பதற்காக அந்த நாட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக ஒரு மன்னருடைய மூன்று பிள்ளைகள், மன்னர் மரணித்ததன் பின்னர் அந்த மன்னருடைய மூன்று இளவரசர்கள் மக்காவுடைய காபா அமைந்திருக்கக்கூடிய பூமியுடைய ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வதற்காக சண்டை பிடிக்க ஆரம்பிப்பார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த காபா அமைந்திருக்கும் மக்கா அமைந்திருக்கும் அந்த பூமியின் ஆட்சி அந்த மூவரில் எவருக்கும் கிடைக்க மாட்டார்கள். இது அரபு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை. இன்னொரு பக்கமாக உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் உலகத்திலே நாடுகளுக்கிடையில் இன்னொரு வகையான பிரச்சினை நடந்து கொண்டிருக்கும் என்பதனை சுனன் அபீதாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற கிதாபுகளுடைய ஹதீஸ்கள் எமக்கு சொல்லித் தருகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதுஸாலிஹூன ரூமகுல்லன் ஆமினா وتغزون عنكم وهم عدوا من ورائهم فتسلمون وتغنمون. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உலக வரலாறு நடுகிலும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையில் முஸ்லிம்களுக்கும் மேற்குலக மக்களுக்கும் இடையில் வரலாறு நடுகிலும் பல வகையான பிரச்சினைகள் நடந்து கொண்டிருந்தன. இன்றும் அந்த பிரச்சினைகள் காணப்படுகின்றன. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மேற்குலக நாடுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும். முஸ்லிம்களும் மேற்குலக நாடுகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் கீழ் அவர்கள் வருவார்கள். அதன் பின்னர் உலகத்திலே மூன்றாவது ஒரு எதிரி காணப்படும். அந்த மூன்றாவது எதிரியோடு முஸ்லிம்களும் மேற்குலக நாடுகளும் இணைந்து அந்த மூன்றாவது எதிரியோடு யுத்தத்திலே இறங்குவார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய தரப்புக்கு வெற்றி கிடைக்கும், முஸ்லிம்கள் கனிமத்துகளையும் பெற்றுக் கொள்வார்கள் என்று இந்த சஹீஹான ஹதீஸ் எமக்கு சொல்கிறது. எனவே ஏக காலத்தில் ஒரே காலத்தில் உலகத்திலே மூன்று சக்திகள் காணப்படும், ஒன்று மேற்குலக நாடுகள், இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள், மூன்றாவது ஒரு தரப்பினர். இந்த மூன்று சக்திகளுக்கிடையிலும் போட்டி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். நடக்கும் யுத்தத்தில் முஸ்லிம்களும் மேற்குலக நாடுகளும் ஒரே சைடிலே இருந்து ஒரே தரப்பிலே இருந்து மூன்றாவது எதிரியோடு யுத்தத்திலே இறங்குவார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும், முஸ்லிம்களுடைய தரப்பு வெற்றி கொள்வார்கள். அதற்கு பின்னர் மேற்கொண்டு அந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்வார்கள்,
அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னர் முஸ்லிம்களும் மேற்குலக நாட்டு ராணுவமும் ஒரே இடத்தில் தங்கியிருக்கும். அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒரே ராணுவத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர் சிலுவையை உயர்த்தி சொல்வார், நடந்த யுத்தத்தில் இந்த சிலுவையின் பரக்கத்தினால், இந்த சிலுவையின் பொருட்டால் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று ஒருவர் சிலுவையை உயர்த்தி சத்தமாக சொல்வார். இதனை பார்த்த ஒரு முஸ்லிமுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த முஸ்லிம் சொல்வார், இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம், அல்லாஹ்வுடைய அருளின் மூலம் தான் எனக்கு வெற்றி கிடைத்தது என்று அந்த சிலுவையை உடைக்க, அந்த மனிதனுக்கு அடிக்க முஸ்லிம்களுக்கும் மேற்குலக நாட்டு மக்களுக்கும் இடையில் ஒரு திரட்சியினை எழ ஆரம்பிக்கும். இப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், பயபதிரூன், அந்த முஸ்லிம்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டிருந்த மேற்குலக நாடுகள் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிப்பார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், பயதூனகும் தஹ்த தமானீன காயா, அவர்கள் 80 கொடிகளின் கீழ் முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்து வருவார்கள். ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 வீரர்கள் காணப்படுவார்கள். ஒவ்வொரு கொடி என்பது ஒவ்வொரு நாட்டை குறிக்கிறது. எனவே 80 நாடுகளுடைய ஒரு இராணுவத்தை திரட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து 12,000 வீரர்களை உள்ளடக்கிய 80 நாடுகளுடைய படையோடு முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் படையெடுத்து வருவார்கள் என்று ஸஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய படை தாவீத் என்ற இடத்திலே முகாமிட்டு தங்கியிருக்கும். தாவீத் என்ற இடத்தை நாம் பார்த்தோம் என்றால், இன்றைய சிரியாவில் எலப்போ என்ற அந்த நகரத்தில், ஹலப் என்ற நகரத்திலே, அந்த நகரத்திற்கு வடக்கு பக்கமாக டர்க்கியுடைய போர்டரில் இருந்து 10 கிலோமீட்டர் தெற்காக தாவீத் என்ற அந்த ஊர் அமைந்திருக்கிறது. அந்த ஊரிலே அந்த மிகப்பெரிய ராணுவம் முகாமிட்டு தங்கியிருக்கும். முஸ்லிம்களுடைய படை அவர்கள் டமஸ்கஸ் என்ற நகரத்தை அண்மித்த ஒரு கிராமத்திலே முஸ்லிம்கள் அவர்களுடைய படை அங்கே தங்கியிருக்கும். இது ஒரு பக்கமாக உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினை. உலக நாடுகளுக்கிடையில், உலகத்திலே காணப்படும் சக்திகளுக்கிடையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினை. இன்னொரு பக்கமாக ஏற்கனவே சொல்லப்பட்டதை போன்று மக்கா அமைந்திருக்கும், காபா அமைந்திருக்கும் பூமியுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஒரே குடும்பத்து இளவரசர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய பிரச்சினை. இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், சுனன் அபி தாவூத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஸஹீஹான ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயக்ருஜு ரஜுலும் மின் அஹ்லில் மதீனா ஹாரிபன் இலா மக்கா, மக்காவையும் மதீனாவையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில், அந்த நாட்டில் 3 இளவரசர்களுக்கிடையில் நடக்கும் அந்த யுத்தம், அந்த பிரச்சினை, இதிலே நான் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காக மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல மனிதர் மதீனாவை விட்டும் மக்காவை நோக்கி தப்பியோடுவார். நான் பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்ளக் கூடாது, பிரச்சினையிலே அகப்பட்டுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அவர் மதீனமான கரில் இருந்து மக்காவை நோக்கி யாருக்கும் தெரியாமல் தப்பியோடுவார். அவர் மக்காவுக்கு சென்று காபாவிலே இருக்கும் பொழுது, ஹரம் ஷரீஃபில் இருக்கும் பொழுது, ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயுஹுரிஜு உனஹு வயுபாயு உனஹு பைன ருக்னி வல் யகாம், மக்காவிலே இருக்கக்கூடிய உலமாக்களும் நல்லடியார்களும் உலகத்திலே நடக்கும் பிரச்சினைகளையும் அரபு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைகளையும் பார்த்து நபியவர்களால் வாக்களிக்கப்பட்ட, நபியவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட மஹதி வெளிப்பட வேண்டிய காலம் இதுதான் என்று ஹரம் ஷரீஃபில் மஹ்தியை தேடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலேதான் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு சென்று ஹரம் ஷரீஃபில் இருக்கும் இந்த மனிதரை, முஹம்மத் இப்னு அப்துல்லா என்ற இந்த வாலிபரை உலமாக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அவர் சொல்வார், என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் எதிர்பார்க்கும் மஹதி நான் அல்ல, முஸ்லிம் சமூகத்துடைய தலைமைத்துவம் எனக்கு வேண்டாம், நான் ஒரு சாதாரண மனிதன் என்று அவர் ஓடிக்கொண்டிருப்பார். ஆனால் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கும் அடையாளங்களை வைத்து உலமாக்கள், நல்லடியார்கள், நபியவர்களால் வாக்களிக்கப்பட்ட மஹதி இவர்தான் என்று அடையாளம் கண்டுகொண்டு அவரை கைகளால் பிடித்து வந்து அவருக்கு விருப்பமில்லாவிட்டாலும் ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் இடையில் வைத்து அவருக்கு பயஅத் செய்வார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஸஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யுவாஃபிஹு இஸ்முஹு இஸ்மி வஸ்மு அபீஹி இஸ்ம அபி, அந்த மஹ்தியுடைய பெயர் என்னுடைய பெயரை போன்று முஹம்மத் என்று இருக்கும், அவருடைய தகப்பனாருடைய பெயர் என்னுடைய தகப்பனாருடைய பெயர் அப்துல்லா என்பதை போன்று அவருடைய தகப்பனாரும் அப்துல்லாவாக இருப்பார் என்று நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். நெடிய மூக்கை கொண்டவராக, அகன்ற நெற்றியை கொண்டவராக அவர் காணப்படுவார் என்று ஹதீஸிலே அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களை வைத்து அவரை உலமாக்கள் அடையாளம் கொண்டு அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் தான் மஹதி என்று அவருக்கு பயஅத் செய்வார்கள். இஸ்லாமிய சமூகத்துடைய ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அவர்களுடைய கைகளில் ஒப்படைப்பார்கள். இதுதான் உலகத்திலே மஹதி வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பம். இன்னொரு ஹதீஸிலே காண முடியும், இமாம் அபூ தாவூத், அஹ்மது பின் ஹம்பல் போன்ற உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், சியாமத்துடைய நாள் நெருங்கி வரும் பொழுது குறுகிய காலப்பிரிவுக்கு உள்ளாக, ஒரு ஷோர்ட் பீரியட், சின்ன கால இடைவெளிக்குள்ளே மூன்று மிகப்பெரிய நிகழ்வுகள் உலகத்திலே நடக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது உம்ரானு பைத்துல் மக்தீஸ், பைத்துல் மக்தீஸ் அந்த ஜெருசலேம் பூமி பலஸ்தீனிலே அமைந்திருக்கும் அந்த பைத்துல் மக்தீஸ் அது செழிப்பாக்கப்படும், பலப்படுத்தப்படும். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், பைத்துல் மக்தீஸை மையப்படுத்தி, ஜெருசல பூமியை மையப்படுத்தி இஸ்லாமிய கிலாபத் உருவாக்கப்படும். இன்னொரு ஹதீஸிலே இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அரைத அன்னல் கிலாபத் கத் நஸலத்தில் அர்தல் முகத்தஸா, அந்த பரிசுத்த பூமியில் கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது கிலாபத் ஏற்படும் என்ற வாக்குறுதியை நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுடைய தலைநகராக, இஸ்லாமிய நாடுகளுடைய கேபிட்டலாக, தலைநகராக அந்த பைத்துல் மக்தீஸ் ஜெருசல பூமி முஸ்லிம்களால் வளர்க்கப்படும். இந்த நேரத்திலே மதீனாவுடைய செல்வாக்கு குறைந்து போக ஆரம்பிக்கும். நபி அவர்களுடைய காலத்தில் ஹஜரத் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இந்த நால்வருடைய காலப்பிரிவிலும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைநகராக மதீனா காணப்பட்டது. ஹஜரத் அலியுடைய காலத்திலே கூஃபா காணப்பட்டது. ஹஜரத் முஆவியாவுடைய காலத்திலும் உமையாக்களுடைய காலத்திலும் தமஸ்கஸ் காணப்பட்டது. அப்பாசியர்களுடைய காலப்பிரிவில் பாக்தாத் காணப்பட்டது. உஸ்மானியர்களுடைய ஒட்டோமன் எம்பையர் அவர்களுடைய காலத்திலே இஸ்தாம்பூல் என்ற குஸ்தன்தீனியா நகரம் இஸ்லாமிய உலகின் தலைநகராக காணப்பட்டது. கியாமத்துடைய நாள் நெருங்கி வரும் பொழுது இஸ்லாமிய கிலாபத் உருவாக்கப்பட்டு அந்த கிலாபத்துடைய தலைநகராக பைத்துல் மக்தீஸ் அமையும் என்பதனை இந்த ஹதீஸ் எமக்கு எடுத்து சொல்கிறது. இதனை தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுடைய எதிரிகளுக்கும் இடையில் ஒரு உலக மகா யுத்தம் நடைபெறும். பைபிள் போன்ற பிற மதத்தவர்களுடைய நூல்களில் ஆமகடன் வா என்று இந்த யுத்தம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் மல்ஹமத்துல் குபரா, உலக மகா யுத்தம் ஒன்று முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையில் நடைபெறும். இந்த யுத்தம் 4 நாட்களுக்கு நடைபெறும். முஸ்லிமுடைய ஹதீஸிலே தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 4 நாட்கள் நடைபெறும். முஸ்லிம்களுடைய ஒரு தரப்பினர் தோற்கடிக்கப்படுவார்கள், ஒரு தரப்பினர் சகிதாக்கப்படுவார்கள், 3ஆம் தரப்பினர் அந்த யுத்தத்தை வெற்றி கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்தின் முடிவையும் முஸ்லிமுடைய ஹதீஸில் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த யுத்தம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்றால், ஹதீஸிலே சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பில் ஒரு வாசகம் வருகிறது, ஹத்தா அதற்கு மேலால் ஒரு பறவை பறந்தால் அந்த யுத்தம் நடந்த இடத்தை தாண்ட முன்னர் அந்த பறவை செத்து கீழே விழுந்துவிடும். சமகால உலமாக்கள் இதற்கான காரணம், அது ஆயுதங்களுடைய ரேடியேஷனாக கதிர்வீச்சாக இருக்கலாம் என்று ஒரு சில உலமாக்கள் இதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு பயங்கரமானது ஒரு மல்ஹமா குபுரா இந்த உலகத்திலே நடைபெறும். இது நடைபெற்று முடிந்ததன் பின்னர் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வகுரூஜுல் மல்ஹமா ஃபத்ஹுல் குஸ்தந்தீனியா, அதனை தொடர்ந்து குஸ்தந்தீனியா என்ற நகரம் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படும். குஸ்தந்தீனியா என்று ஹதீஸ்களில் இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த நகரம் கான்ஸ்டான்டினோப்பல் என்ற நகரத்தை குறிக்கிறது. 1924 ஒட்டோமன் எம்பையர் உஸ்மானிய சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டதன் பின்னர் குஸ்தந்தீனியா என்ற அந்த சிட்டியுடைய அந்த நகரத்துடைய பெயர் இஸ்தாம்பூல் என்று மாற்றி அமைக்கப்பட்டது. இன்று துருக்கி நாட்டிலே சேர்க்கையிலே அமைந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு நகரமாக இஸ்தாம்பூல் நகரம் காணப்படுகிறது. அந்த நகரத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்வார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், 70,000 வீரர்களை கொண்ட படையோடு முஸ்லிம்கள் அந்த நகரத்தை வெற்றி கொள்வதற்காக படையெடுத்து செல்வார்கள். இமாம் மஹ்தி அவர்களுடைய தலைமையின் கீழா முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், ஒரு நாள் நபி அவர்கள், நீங்கள் ஒரு நகரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு சிட்டி, அந்த நகரத்துடைய ஒரு பகுதி கடலிலே காணப்படும், இன்னொரு பகுதி தரையிலே காணப்படும். நபி அவர்கள் நபித்துவம் கிடைத்ததன் பின்னர் மியாராஜுடைய பயணத்திலே தவிர மக்கா மதீனாவை விட்டு வெளியில் சென்றது கிடையாது. ஹிஜாஸுடைய பிரதேசத்தை தாண்டி தபூக் வரைக்கும் போனார்கள். அதனை தாண்டி நபி அவர்கள் எந்த தூர பயணமும் சென்றது கிடையாது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த லொகேஷன் இடத்தை மிக சரியாக சொல்கிறார்கள். குஸ்தந்தீனி வாய்ந்த நகரம் ஒரு பகுதி கடலிலும் ஒரு பகுதி தரையிலும் காணப்படும். இன்று உலக வரைபடத்தில் மெடிட்டரேனியன் சீ, பிளாக் சீ, இந்த 2 நதிகளையும் இணைக்கக்கூடிய சீ ஆஃப் மர்மரா என்ற நதியின் ஊடாக ஆற்றி மூலம் அந்த கொட்டைஜினோபல் இஸ்தாம்பூல் என்ற நகரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் இதனைத்தான் ஹதீஸிலே சொல்கிறார்கள், இந்த நகரத்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள், இந்த நகரத்தை நோக்கி முஸ்லிம்கள் படையெடுத்து செல்வார்கள். முஸ்லிம்கள் அங்கே சென்று ஆயுதத்தின் மூலம் ராணுவ பலத்தின் மூலம் வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த நகரத்தை அண்மித்து சென்றதன் பின்னர் திக்ருடைய பலத்தின் மூலமாக மூலம் அந்த பிரதேசத்துடைய கடல்படை மூழ்கடிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இரண்டாம் தடவையாக லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதோடு தரைப்படை தோற்கடிக்கப்படும். மூன்றாம் தடவையாக லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதோடு அந்த நகரத்தை முஸ்லீம்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி தந்திருக்கிறார். இப்படி உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் மிக பயங்கரமான பிரச்சனைகள் ஒரு அளவுக்கு முடிந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அந்த யுத்தத்தை வெற்றி கொண்டு முஸ்லீம்கள் وَقَدْ عَلَّقُوا سُيُوفَهُمْ عَلَى الزَّيْتُونِ தங்களது வாட்களை ஆயுதங்களை ஜெய்தூன் மரத்தின் மீது தொங்க வைத்து விட்டு ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு செய்தி வரும், தஜ்ஜால் வெளிப்பட்டு விட்டான். நீங்கள் இங்கே யுத்த களத்திலே இருக்கிறீர்கள், உங்களது வீடுகள் உங்களது நாடுகளில் தஜ்ஜால் வெளிப்பட்டு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த செய்தி அவர்களுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய தலைவர் படை தளபதி பெரும்பாலும் இமாம் மஹதி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 10 வீரர்களை அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று பார்ப்பதற்காக அனுப்பி வைப்பார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி லா அரிஹு அஸ்மாஹும் வஅஸ்மா குயூலிஹிம் வஅல்வான குயூலிஹிம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மஹதியின் மூலம் அனுப்பப்படக்கூடிய அந்த 10 வீரர்களுடைய பெயர்களும் எனக்கு தெரியும், அவர்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் நிறமும் எனக்கு தெரியும் என்று ஸஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார். இது போன்ற பிரச்சனைகள், இது போன்ற அமளிதுமளிகள், உலக நாடுகளுக்கிடையிலான மோதல்கள், இஸ்லாமிய நாட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள், இது போன்ற சந்தர்ப்பத்திலேதான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்பட்டு முஸ்லிம் சமூகத்தை பலம் பெற்ற சமூகமாக ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரே ஆட்சியின் கீழ் பலஸ்தீனை பைத்துல் மக்தஸை தலைநகராக கொண்டு ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களையும் ஆட்சி செய்யும் ஒரு கிலாபத்தை இமாம் மஹதி அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதனைத்தான் இந்த வரலாற்று சுருக்கம் எமக்கு சொல்லித் தருகிறது. எனவே உலக முஸ்லிம்கள் இன்று பலஸ்தீன பூமியில் உலக நாடுகளுக்கிடையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளினால் மனம் உடைந்து போயிருந்தாலும் உல ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் எதிர்காலம் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது என்ற நம்பிக்கையை தளரவிட்டு விடாமல் என்றென்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாகவும் எங்களது ஈமானையும் அமல்களையும் சீரமைத்தவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக உழைக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதனைத்தான் இந்த சுருக்க வரலாறு எமக்கு சொல்கிறது. எனவே இஸ்லாம் எமக்கு சொல்லித் தந்திருக்கும் இந்த வரலாற்று தகவல்களின் அடிப்படையில் வரலாற்று எதிர்வு கூடல்களின் அடிப்படையில் எமர் ஈமானையும் அமல்களையும் பலப்படுத்தி அல்லாஹின் உதவியை பெற்றுக்கொள்ளும் சமூகமாக நாம் அனைவரும் மாறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.